அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வாசை. செப்டம்பர் மாதம் 16 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வாசையில் முதலில் செய்திருக்கே, பின்னர் தொடரும் செய்திரங்கத்தில், இலங்கை முஸ்லீம்கள் அரசியல் காரணங்களுக்காக மதம் சார்ந்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதாக வடமாகாண முதலமைச்சர் வெளியிட்டுள்ள கருத்து.
எனது இனிய முஸ்லீம் சகோதரர்கள், மட்டும் அரசியல் காரணங்களுக்காக தமது வடிவம் மதம் பாற்பட்டதே, மொழி பாற்படவில்லை என்று கூறி வருகின்றார்கள்.
காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடகத்தில் நடந்த வன்முறையை கண்டித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் தமிழகத்தில் இன்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டம் குறித்த செய்தி.
கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற, அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு உரிய முயற்சியில் இந்த இரண்டு அரசுகளும் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழ் இளம்பிரதி மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
தெற்கு சூடானில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக அந்த நாட்டிலிருந்து வெளியேறியவர்களின் எண்ணிக்கை 1 மில்லியனை கடந்துவிட்டதாக ஐக்கிய நாடுகளின் சபை தெரிவித்துள்ளது. இந்த மொத்த எண்ணிக்கையில் கடந்த ஜூலை மாதத்தின் போது புதிதாக துவங்கிய மோதலை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய 100,000 மேற்பட்ட அதிகமானோர் அடங்குவார்கள் என்று கூறியுள்ளது.
பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் இருந்த மசூதி ஒன்றில் தற்கொலை குண்டுதாரி ஒருவர் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 23 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் டஜன் கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். அந்த மசூதியில் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருந்த போது அந்த குண்டுதாரி அல்லாஹூ அக்பர் என்று கத்திக்கொண்டே தன்னைத்தானே வெடிக்க வைத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் எல்லையில் உள்ள முகமது மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இந்த தாக்குதலை எந்த குழு நிகழ்த்தியது என்பது தற்போது உடனடியாக தெரியவில்லை.
ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஒன்றியத்தின் எதிர்காலம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் 1 நாளை கழித்துள்ளனர். ஸ்லோவாக்கியாவில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தையில் பிரிட்டன் பங்கேற்கவில்லை. மற்ற 27 நாடுகளின் தலைவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு பிரிட்டன் விலக எடுத்த முடிவை அடுத்து ஒன்றியத்தின் மீது நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஒற்றுமையாக இருப்பது போன்ற ஒரு காட்சியை அளிக்க முயற்சி செய்கிறார்கள். அகதிகள் நெருக்கடி மற்றும் பொருளாதாரம் ஆகிய விவகாரங்களில் பலத்த பிளவுகள் உள்ளது. டச்சு நாட்டு பிரதமர் மார்க் ரூட்டே பேசுகையில், எப்போதுமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் வேறுபாடுகள் இருந்தன என்றார். மேலும் அவற்றை சரி செய்வதுதான் முக்கியம் என்றார்.
பிரிட்டனில் உள்ள வலதுசாரி ஐக்கிய ராஜ்ய சுதந்திர கட்சி ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் டயன் ஜேம்ஸை கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறுவதற்கான வாக்குகளை பெற்றுத்தர பிரச்சாரம் செய்த பின் தனது பதவியை ராஜினாமா செய்த நைஜல் ஃபராஜுக்கு பதிலாக டயன் ஜேம்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு முடிவுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாகவும், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து 100% வெளியேற்றத்தை தான் எதிர்பார்ப்பதாகவும் அக்கட்சியின் வருடாந்திர மாநாட்டின் போது டயன் ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார்.
ரஷ்ய அரசின் ஆதரவுடன் பல்வேறு விதமான விளையாட்டுகளை விளையாடும் வீரர்கள் ஊக்கமருந்து பயன்படுத்தியதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரி ஒருவர் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை கடுமையாக விமர்சித்துள்ளார். பேராசிரியர் ரிச்சர்ட் மெக்லான் பிபிசியிடம் பேசுகையில், ரஷ்யா பரவலாக ஊக்கமருந்து எடுத்துக்கொள்ளும் பழக்கத்தை ஊக்குவிக்கிறது என்ற உண்மையை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி புறக்கணிப்பதாக தோன்றுகிறது என்று தெரிவித்தார்.
அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடங்கி 4 நாட்கள் கழிந்த பிறகு சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் சண்டைகள் நடப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கிளர்ச்சியாளர்கள் பிடியுள்ள ஜோபர் மாவட்டத்தில் சிரிய அரசு படையினருக்கும் எதிர்த்தரப்பு படையிற்கும் இடையில் ராக்கெட் தாக்குதல் மற்றும் மோதல்கள் நடக்கின்றன என்றும், இது தரப்பினரும் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதற்காக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதாக செய்திகள் கூறுகின்றன. இதற்கிடையில் ஐநா சபையின் உதவியாளர்கள் தங்களால் சிரிய நகரான அலப்போவில் உதவிப் பொருட்களை வழங்க முடியவில்லை என்று விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் முஸ்லிம்களின் அடையாளம் தமிழ்மொழி சார்ந்ததாக இருந்தாலும் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் தங்களை மதம் சார்ந்து அடையாளப்படுத்திக் கொள்வதாக வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கருத்து தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் முஸ்லிம்களின் வடிவம் தமிழ்மொழி சார்ந்துள்ளதாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காகவே தங்கள் வடிவம் மதம் சார்ந்தது என கூறிக்கொள்வதாக வடமாகாண முதலமைச்சர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நகரில் தற்போது நடைபெறுகின்ற தமிழ் மக்கள் பேரவையின் முத்தமிழ் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
எமது கலை கலாச்சாரம் இலக்கியம் அனைத்திற்கும் அடிநாதமாக விளங்குவது எமது மொழி. மொழி என்றே கலை இல்லை, கலாச்சாரம் இல்லை, இலக்கியம் இல்லை, எம் பாரம்பரியத்திற்கான வடிவம் மொழிதான். சிங்கள மக்களுக்கும் அவ்வாறுதான். எனது இனிய முஸ்லீம் சகோதரர்கள் மட்டும் அரசியல் காரணங்களுக்காக தமது வடிவம் மதம் பாற்பட்டதே, மொழி பாற்படவில்லை என்று கூறி வருகின்றார்கள். ஆனால் என் கிழக்கிழங்கை முஸ்லீம் மக்கள் தமிழ் மொழியில் பேசும்போது, கவிதைகள் யாத்து பாடும்போது அவர்களின் கலை வடிவமும் மொழி பாற்பட்டதே என்று சொல்ல தோன்றுகின்றது. மொழி பேச கற்றதன் பின்னர்தான் மதத்தை அறிந்து கொண்டோம். எனவே எமது முஸ்லீம் சகோதரர்களும் அடிப்படையில் தமிழ் மொழிப்பால் பட்டவர்களே என்பது எனது கருத்து.
தமிழினத்தை இனிமேல் ஒன்றிணைக்கப் போவது அரசியல் அல்ல, மொழிதான் என்றும் அவர் கூறினார்.
எம் தமிழினத்தை இனி ஒன்றுபட செய்யப் போவது அரசியல் இல்லை. எமது தமிழ், எமது தமிழ் இலக்கியம், எமது தமிழ் கலைகள், எமது தமிழ் பாரம்பரியங்கள், எமது தமிழ் வாழ்க்கை முறை, எமது சமூக ஒருமைப்பாடே வடகிழக்கு மாகாணங்களின் சமரசத்திற்கும் சமஷ்டிக்கும் வழியமைப்பன
என்றார் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன். இதேவேளை முஸ்லிம்களின் அரசியல் மற்றும் மதம் தொடர்பாக வடமாகாண முதலமைச்சர் வெளியிட்டுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கொள்கை பரப்பு செயலாளர் ஜுவெல்லம் முபின்.
முஸ்லிம் காங்கிரசின் தோற்றம் கூட தங்களது மதத்தின் ஊடாக அவர்கள் அடையாளப்படுத்தியதன் காரணம் அந்த வடகிழக்கிலே முஸ்லிம்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தமிழ் அடக்குமுறையிலிருந்து தங்களை மீட்டெடுத்து ஒரு அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை ஒற்றுமைப்படுத்தி அரசியல் அதிகாரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த விடயம் முஸ்லிம் காங்கிரசின் தோற்றம் கூட வந்தது. இங்கே நான் அழுத்தி சொல்ல வருகின்ற விடயம், முஸ்லிம்கள் அடிப்படையிலே மார்க்கத்தை தான் முழுமைப்படுத்துவது அவருடைய வழக்கம் என்றால், மார்க்கத்தில் சில பிழைகளை விட்டு அல்லது ஏனைய மத கொள்கைகளோடு சார்ந்து போகின்ற போது அவர் முஸ்லீம் என்ற நிலையில் இருந்து தவறி விடுகிறார், அவரை முஸ்லீம் என்று சொல்ல முடியாது. இன்று விக்னேஸ்வர ஐயாவுடைய இந்த கூற்று தற்பொழுது இந்த நாட்டிலே ஒரு சமாதானம், இனங்களுக்கு இடையிலான ஒரு தீர்வு, நல்லிணக்கம், இந்த நாட்டுக்கான நிரந்தரமான அரசியல் தீர்வுத்தம் என்கின்ற விடயங்கள் வருகின்ற போது தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் மீது ஒரு தமிழர்கள் அடக்குமுறையை மேற்கொள்ளுகின்ற ஒரு மனநிலையின் வெளிப்பாடாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது
என்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் கொள்கை பரப்பு செயலாளர் ஜுஎல்எம் முபின்.
ஆர் உதயகுமார். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை தடுத்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரி யாழ்ப்பாணத்தில் 7 தமிழ் கட்சிகள் இந்திய பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. இதுகுறித்து மாணிக்க வாசகம்.
கர்நாடகத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து யாழ்ப்பாணத்தில் 7 தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி இலங்கை தமிழ் மக்கள் சார்பில் கவலையும் கரிசனையும் தெரிவித்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த தமிழரசு கட்சி, இபிஆர்எல்எஃப், டெலா, பிளாட் ஆகியவற்றுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழர் விடுதலை கூட்டணி, இபிடிபி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் இணைந்து இதுகுறித்து இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றனர். இந்த கடிதம் நேற்றிரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் நடராஜன் அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதுபற்றி இந்த கடிதத்தை கையளித்தவர்களில் ஒருவராகிய வடமாகாண சபை உறுப்பினர் சுவாஜிலிங்கம் அவரிடம் கேட்டேன்.
கர்நாடக மாநிலத்தில் வாழும் தமிழ் மக்கள் மீது மிகப்பெரிய அளவிலே தாக்குதல்கள் இடம்பெற்று அவர்கள் பாதிக்கப்பட்டு பாரதூரமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும், சகஜ நிலைமை திரும்புவதற்கு இந்திய மத்திய அரசும் அதே போல கர்நாடக மாநில அரசும் தமிழக மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இதே போல தமிழ்நாட்டிலே வாழும் கர்நாடக மக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகள் ஒன்று கூடி தீர்மானத்தை நிறைவேற்றி கடிதத்திலே கையெழுத்திட்டு 15ஆம் தேதி நேற்றைய தினம் இந்திய துணை தூதுவர் நடராஜன் அவர்களிடம் எங்களுடைய வேண்டுகோளை கையளித்திருக்கிறோம். இந்த 7 கட்சிகளுக்கும் இடையிலே அழைப்பாளராக இணைப்பாளராக திரு மரவன் புறவு சச்சிதானந்தம் அவர்கள் தான் கடமையாற்றி இருந்தார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்துக்கு முன்னால் திரு சாதவன் உட்பட 5 கர்நாடகத்திலே தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்
என்றார் சிவாஜிலிங்கம் அவர்கள். இதேவேளை கர்நாடகத்தில் தமிழ் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அங்கு மேலும் வன்முறைகள் இடம்பெறாத வண்ணம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி இங்குள்ள தமிழ் மக்கள் சார்பில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கர்நாடக முதல்வருக்கும் தனித்தனியே எழுதியுள்ள கடிதங்களில் கோரியிருக்கின்றார். தமிழகத்தில் உள்ள கர்நாடக மக்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரிடமும் அவர் கோரியிருக்கின்றார்.
மாணிக்க வாசகம் வழங்கிய அந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இந்திய கண்ணோட்டம். காவிரி நீர் பங்கீடு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகத்தில் நடந்த வன்முறையை கண்டித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் தமிழகத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் தமிழர்கள் மீதும் தமிழகத்தைச் சேர்ந்த வாகனங்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தமிழ்நாட்டில் இன்று நடந்த முழு அடைப்பு போராட்டத்தின் காரணமாக மாநிலத்தின் பல இடங்களில் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. போராட்டங்களில் ஈடுபட்ட திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட 30,000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கர்நாடக மாநிலத்தில் பெரும் வன்முறை வெடித்தது. இதில் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தாக்கப்பட்டன. தமிழர்களுக்கு சொந்தமான கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த வன்முறைகளை கண்டித்தும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரியும் இன்று தமிழ்நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் அழைப்பு விடுத்தன. இதற்கு ஆளும் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்த பிற கட்சிகள் அனைத்தும் ஆதரவு அளித்தன. இந்த முழு அடைப்பின் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கின. கடைகள் பரவலாக அடைக்கப்பட்டன. தனியார் பெட்ரோல் பங்குகள், உணவு விடுதிகள், சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை ஆகியவை மூடப்பட்டன. எழும்பூர், பேசின் பிரிட்ஜ், கொருக்குப்பேட்டை ஆகிய இடங்களில் ரயில் மறியல் போராட்டங்களை நடத்த வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த மறியல்களால் மின்சார ரயில் சேவை சில இடங்களில் பாதிக்கப்பட்டது. மெட்ரோ ரயில் சேவையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சென்னையிலிருந்து தமிழகத்தின் முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்பட வேண்டிய 700 அதிகமான ஆம்னி பேருந்துகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகள் இயங்கின. ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்கள் பல மூடப்பட்டன. தமிழகம் முழுவதும் ஆட்டோ போக்குவரத்து முடங்கியது. திரையரங்குகள் மூடப்பட்டிருந்தன. திருச்சியில் ரயில் மறியலில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கைது செய்யப்பட்டார்.
இந்த பிரச்சனை தமிழக மக்களின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கிற பிரச்சனை என்பதா? தமிழகம் இன்றைக்கு ஒன்றிணைந்து எழுந்திருக்கிறது என்பதை மத்திய சர்க்கார் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திடு.
தமிழ்நாட்டில் உள்ள கர்நாடக அரசுக்கு சொந்தமான பள்ளிகள், வங்கிகள், வர்த்தக நிறுவனங்களுக்கு காவல்துறையின் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. சென்னை எழும்பூரில் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட முயன்ற திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார்.
ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு இந்த முழுஅடைப்பிற்கு ஆதரவு தந்திருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. ஆகவே உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் கர்நாடக மாநிலத்தில் இன்றைக்கு தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவர்களை காப்பாற்ற அவர்களுக்குரிய பாதுகாப்பை வழங்குவதற்கு உரிய முயற்சியில் இந்த இரண்டு அரசுகளும் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இதேபோல சென்னை அண்ணா சாலையில் கனிமொழி தலைமையில் திமுகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கனிமொழி கைது செய்யப்பட்டார். சென்னை பேசின் பிரிட்ஜ் அருகே ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் கைது செய்யப்பட்டார். அதேபோல சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் பிரேமலதா தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அரசு மதுபான விற்பனை நிலையங்களான டாஸ்மாக் கடைகள் காவல்துறை பாதுகாப்புடன் இயங்கின. மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இன்று ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த முழு அடைப்பு போராட்டத்தால் புதுச்சேரியிலும் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது.
முரளிதரன், காவிரி பிரச்சனையை ஒட்டி கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டில் நடந்த வன்முறைகள் தொடர்பாக இரு மாநில அரசுகளுக்கும் தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அது குறித்த செய்தியை வழங்குகிறார் மரியம் மைக்கேல்.
காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக் கோரி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் நடந்த வன்முறையில் தனியார் மற்றும் பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் கவலையும் கண்டனமும் வெளியிட்டுள்ளது. தொலைக்காட்சிகளில் வெளியான வன்முறை காட்சிகளை பார்க்கும்போது கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ் மற்றும் சிவில் அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர சட்டவிரோத வன்முறை சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கவும் மக்களின் வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்று மனித உரிமை ஆணையம் கடுமையாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. காவிரி நீர் பங்கீடு பிரச்சினை தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கிடையே மிகவும் உணர்வுபூர்வமான பிரச்சினை என்று தெரிந்திருந்த நிலையிலும் மோசமான சூழ்நிலை ஏற்படலாம் என்று கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகள் தவறிவிட்டனர். தனிநபர்கள் மீது நடந்த தாக்குதல்கள் மற்றும் தனியார் மற்றும் பொது சொத்துக்கள் பெருமளவில் அளிக்கப்பட்ட பிறகுதான் போலீஸ் மற்றும் சிவில் அதிகாரிகள் விழித்துக் கொண்டார்கள் என மனித உரிமை ஆணையம் கண்டித்துள்ளது. வன்முறை நடந்த பிறகு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு செல்வதும் பிற அவசர பணிகள் தொடர்பான தேவைகளுக்கு அணுகுவதும் 3 தடுக்கப்பட்டது என மனித உரிமை ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. போலீஸ் மற்றும் சிவில் அதிகாரிகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் மக்களின் பாதுகாப்பு தொடர்பான மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக கூறி ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் வன்முறையின் போது காயமடைந்தவர்கள் பற்றிய விவரம், சேதப்படுத்தப்பட்ட தனியார் மற்றும் பொது சொத்துக்கள் பற்றிய விவரங்களை 4 தாக்கல் செய்ய வேண்டும் என கர்நாடக மற்றும் தமிழக அரசுகளுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
மரியம் மைக்கேல் வழங்கிய அந்த செய்தியுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.